நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தமிழ் மொழி கற்றுக் கொடுக்க பயன்படுத்தப்படும் பாடநூல்களில் ஆண்டு 4 முதல் 8 வரையிலான தமிழ் பாடநூல்களில் அடங்கியிருக்கும் பாடங்கள் மாணவர்களது அடையாளம் பற்றிய உணர்வை ஏற்படுத்துவதில் ஆற்றக்கூடிய பங்கை ஆய்வு செய்து குலசிங்கம் சண்முகம் அவர்கள் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகத்திடமிருந்து கலாநிதி பட்டம் PhD பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவில் சமூக மொழி பாடநூல்கள் கலாநிதி பட்டம் பெறும் அளவு ஆழமாக ஆய்வு செய்யப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். தனது ஆய்வு குறித்தும் இந்த ஆய்வு தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் குறித்தும் கலாநிதி குலசிங்கம் அவர்கள் SBS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து ரைசலுடன் கலந்துரையாடுகிறார். வணக்கம் முனைவர் குலசிங்கம் சண்முகம் அவர்களே.
வணக்கம் ரைசல்.
நீங்க செய்திருக்கிற ஆய்வை பற்றி பேசும் முன்பு உங்களை பற்றி பேசுவோம். இப்போ வந்து ஒரு முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்கிறது எல்லாரும் செய்கிற காரியம் இல்லை, இல்லை ரொம்ப அரிதான விஷயம். நீங்கள் ஏன் ஆய்வு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க சொல்லுங்களேன்.
நல்லது. என்னுடைய ஆரம்ப தொழில் ஆங்கிலத்தை 2 ஆம் மொழியாக கற்பித்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இலங்கையிலே செய்ததால், அதனோடு நான் ஒரு முதுமாணி பட்டத்தையும் பிரித்தானிய புலமை பரிசு திட்டத்தின் கீழ் அங்கே செய்தேன். MA டீச்சர்னு சொல்வாள் ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்பிப்பது. அப்போ அது அந்த மொழி கல்வி அனுபவத்தோடு இங்கே குடிபெயர்ந்த பொழுதும் தமிழ் பாடசாலைகளில் தமிழை 1-2 வருடங்கள் நான் கற்பித்தேன். ஆரம்பத்தில் சிறு வயதுப்போல் கற்று அந்த மொழி கற்பித்த வகையால் அதை கவனித்த பொழுது, ஏற்கனவே நான் முதுமாணி பட்டம் செய்திருப்பதால் அடுத்த கட்டமாக ஒரு இந்த முனைவர் பட்டத்தையும் செய்யலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது.
இப்போ வந்து புலம்பெயர்ந்த சூழலில் தமிழ் மொழி கல்விங்கிறது உங்கள் தலைப்பு இல்லையா ஆய்வுக்கு, ஏன் இந்த தலைப்பு தெரிவு செஞ்சீங்க? அதோடு சேர்ந்து இந்த மெத்தடாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆய்வுக்குரிய முறை, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆய்வு முறையை தெரிவு செஞ்சுருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
பாடநூல்கள் பற்றிய எந்த ஆய்வும் ஆஸ்திரேலியாவில் இந்த புலம்பெயர்ந்த சமூக மொழி கல்வியில் செய்யப்படவில்லை. அதனால் இந்த பாடநூல்களை தெரிவித்து டெக்ஸ்ட் புக் அனாலிசிஸ்ன்னு சொல்வார்கள். அது அந்த ஆய்வு இப்பொழுது இந்த மொழியியல் துறையில் முக்கியமாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் ஒரு 30-40 வருடமாக தமிழை இங்கே ஆஸ்திரேலியில் கற்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடநூல்கள் பற்றி முக்கியமான ஒரு டெக்ஸ்ட் புக் அனாலிசிஸ் என்பது செய்யப்பட வேண்டும் என்றுதான் நான் அதற்கான தரவுகளை அந்த 4 தொடக்கம் 8ஆம் ஆண்டு வரையான அந்த தெரிவு செய்த பாட புத்தகங்களை, அதிலே என்ன கருப்பொருட்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன, எப்படிப்பட்ட அம்சங்கள், கலாச்சார அம்சங்கள், வரலாற்று அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய வரி வரியாக ஆய்வு செய்து அதிலிருந்து முக்கியமான அம்சங்களை அடையாளம் படுத்தி அதனுடன் அதை அந்த பாட நூல்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்களையும் பேட்டி கண்டு அவர்கள் அவர்கள் அனுபவத்தையும் இந்த புத்தகங்களோடு பொருத்தி ஆய்வு செய்திருக்கிறேன். அதுக்கு பேர் அது கிரிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ்னு சொல்வார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் அடிப்படை தேவை, அதனுடைய நோக்கம் இருக்கும், அதன் அடிப்படையிலே அதை நான் ஆய்வு செய்தேன்.
இப்போ ஆஸ்திரேலியாவில் சமூக மொழி பாட நூல்களின் அடிப்படையில் வெளிவந்துள்ள ஆய்வு இது இல்லையா? இப்போ இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் வந்து இந்த ஆய்வு செஞ்சு பலரை சந்தித்து இந்த தமிழ் பாட நூல்களை எல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு என்ன கண்டுபிடிச்சிங்க, முக்கியமான முடிவுகள் என்ன?
இவர்களது கற்பித்தல் நோக்கங்களை அவர்கள் வெளிப்படுத்துவது போல பொருத்தமான தலைப்புகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு புத்தகத்தையும் வரி வரியாக தலைப்புகளாக பார்க்கின்ற பொழுது 2-3 முக்கிய விஷயங்களை நான் அவதானிக்கக்கூடிய இருந்தது. ஒன்று, தமிழர் வாழ்கின்ற இடங்கள் அல்லது தமிழ் பேசும் மக்கள் பற்றிய கருத்தில், உதாரணமாக இலங்கையில் மலையகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் பற்றிய குறிப்புகள் குறைவாக காணப்படுகின்றன. அத்தோடு தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் இஸ்லாமிய தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றிய குறிப்புகளும் பெரிதாக இல்லை. காரணம் இருக்கலாம் ஏனென்றால் இந்த சமூகங்களிலிருந்து மாணவர்களோ ஆசிரியர்களோ மிக குறைவு என்று சொல்லலாம் இங்கே, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுதான் இந்த டெக்ஸ்ட் புக் அனாலிசிஸின் முக்கிய நோக்கம். இந்த நூல்கள் எழுதுபவர்கள், அதில் பங்கு பெற்றவர்கள், அதில் அதிகாரம் செலுத்துபவர்கள், அவர்களுடைய பார்வைகள் தான் இந்த நூல்களில் பிரதிபலிக்கும் என்பது இங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது, மாணவர்களுடைய கற்றல் உளவியலை நன்கு ஆராயாமல் சில பொருள் அடக்கங்கள், சில கடினமான பொருள் அடக்கங்கள்லாம் சேர்க்கப்பட்டது போல தெரிகிறது. மீண்டும் பழைய வரலாறுகளை 3000-2000 ஆண்டு வரலாறுகளை கற்பிக்கிறதோடு அண்மைக்கால வரலாறுகள் எல்லாம் இங்கு பாடநூல்களிலே குறைவாக காணப்படுகிறது. இந்த பாடநூல்களில் உள்ள பொருளடக்கங்களை ஆய்வு செய்கிற பொழுது சில முக்கியமான விஷயங்களை அவதானித்தேன். 30-40 வருடங்களில் தொடங்கிய காலத்தில் ஈழத்தமிழர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. 2016 ஆண்டிலிருந்து முதல் தடவையாக தமிழ்நாட்டை பாரம்பரியாக கொண்ட தமிழர்கள் எண்ணிக்கை ஈழத்தமிழர்களை விட கூட வந்திருக்கிறது. இன்னமொரு விஷயம், ஆஸ்திரேலியாவில் பிறந்த பிள்ளைகள் இப்பொழுது தமிழ் பாடசாலைகளிலே அதிகமாக காணப்படுகிறார்கள். இதனால் இந்த பொருள் அடக்கங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டியவர். அதோடு அங்கு உள்ள எங்களுடைய கலப்பை அல்லது மண்வெட்டி அல்லது வயல் எருமை மாடு அப்படியான சில விஷயங்களை கற்பிப்பது ஓரளவு பொருத்தம் இல்லாமல் இருக்கும் போல தெரிகிறது. அவற்றை குறைத்து மற்றது தமிழர்கள் மீண்டும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். இதனால் இந்த பாட கருப்பொருள்கள் பாட தலைப்புகளில் மறுபரிசு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது.
இப்போ உங்கள் ஆய்வின் முடிவுகள் நிறைய இருக்கு இல்லையா, இதை வந்து எதிர்காலத்துக்கு இது நிச்சயமாக உதவணும். எந்த ஆய்வுமே எதிர்கால சந்ததிக்கு உதவாமல் அல்லது மக்களுக்கு உதவாமல் இருந்தால் அது பயனற்ற ஆய்வுகள் இல்லையா. அந்த வகையில் உங்களது ஆய்வு முடிவுகள் இந்த தமிழ் சமூகம் மேம்பட எப்படி உதவும் உதவ முடியும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
இது நல்ல கேள்வி. பாட நூல்களில் என்ன தலைப்புகளை தெரிவு செய்கிறார்கள் என்பது நான் ஏற்கனவே கூறியது போல அந்த யார் அதில் தீர்மானம் எடுக்கிறார்கள், எழுதக்கூடிய அதிகாரம், அவர்களுக்கு உத்தியோகபூர்வமான நிலைமையை பொறுத்தான் இருக்கும். உதாரணமாக இலங்கை தமிழ் பாட புத்தகங்களில் முன்னர் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்கள் தான் அதிகாரிகளாக இருந்தவர்கள். இப்பொழுது இஸ்லாமிய தமிழர்கள் நிறைய கல்வி கற்று முன்னேறியிருப்பதால் எந்த பாடங்களை தெரிவு செய்கிறார்கள் என்பதில் பல வேறுபாடுகள் இருக்கிறது. இன்னும் ஒன்று, எங்கள் தமிழ்நாட்டு பாடநூல், இலங்கை ஈழத்து பாடநூல், மலேசிய சிங்கப்பூர் பாடநூலுக்கு இடையிலேயே ஒரு ஒற்றுமை இல்லை. இதனால் ஒரே பாடத்தலைப்புகளை எல்லாரும் படிப்பிக்கலாம் என்று இல்லாவிட்டாலும் எங்களது ஆஸ்திரேலிய அனுபவத்தை பொறுத்து இப்பொழுது ஐரோப்பிய 20 நாடுகளிலே தமிழர்கள் தமிழ் கல்வி, பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கனடாவிலே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ எனது இந்த கண்டுபிடிப்பை நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு கலந்துரையாடி என்னுடைய எண்ண கருக்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் மீட்டுக்கொண்டு சில முக்கிய மாற்றங்களை இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் தமிழ் கல்வி என்ற அந்த கருத்துருவத்தில் எனது ஆய்வு நான் கண்டுபிடித்த விடயங்களையும் அதன் மூலம் நான் கற்றுக்கொண்ட கோட்பாடுகளை நான் மற்றவர்களோடு கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
குலம் அவர்களே, இப்போ வந்து நீங்கள் ஆய்வு பண்ணிட்டீங்க, ஆய்வு முடிவுகள்லாம் இருக்கு, சரி, நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறீங்க? அதாவது இந்த ஆய்வை வந்து ஒரு ஒட்டுமொத்த பரந்த தமிழ் சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கறதுலையும் சரி, இந்த ஆய்வின் முடிவுகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நடைமுறைப்படுத்துறதுலையும் இருக்கிற அம்சத்துலையும் சரி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?
இந்த நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நடைபெறுகின்ற இந்த தமிழ் பாடசாலைகள் பற்றிய ஆய்வு நான் செய்திருப்பதால் அடுத்த கட்டமாக இந்த விக்டோரியா மாநிலத்தில் என்ன நிலைமையில் தமிழ் கல்வி நடைபெறுகிறது, எவ்வளவு பாடசாலைகள் இருக்கின்றன, என்ன பாடப்புத்தகங்கள் கற்பிக்கிறார்கள், ஏன்னால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரச கரும இந்த மொழிகள் மொழிக் கொள்கையெல்லாம் மாறுபாடாக இருக்கிறபடியால் அடுத்த கட்டமாக நான் விக்டோரியா மாநிலத்தில் என்ன மாதிரி செய்கிறார்கள் என்றை பார்த்து உங்களோட குயின்ஸ்லாண்ட் மாநிலத்திலும் தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் தமிழ் கல்வி என்பது போன்ற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நூலை வெளியிடுவது என்னுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக அதை நான் வெற்றிகரமாக செய்து முடித்தால் அடுத்த கட்டமாக எல்லாம் இறைவன் அருள் புரிந்தால் தமிழ் டீச்சிங் இன் த டயஸ்போரா என்ற மாதிரி எல்லா நாடுகளில் உள்ள தமிழ் கல்வி நிலையங்களோடும் நிர்வாகிகளோடும் தொடர்பு கொண்டு ஒரு பரவலாக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் தமிழ் கல்வி பற்றிய ஒரு பெரிய ஒரு நூலை எழுதுவதும் எனது நோக்கமாக இருக்கும்.
மிக்க நன்றி முனைவர் குலம் சண்முகம் அவர்களே. தமிழ் மக்களின் அடையாள தேடலில் உங்களது ஆய்வு மிக முக்கியமானது. அதற்காக மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள், நன்றிகள். இந்த ஆய்வின் முடிவுகள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அந்த முயற்சியிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள், ஈடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஆய்வு செய்யுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
நன்றி ரேசல். என்னை இந்த உங்கள் SBS வானொலி நிலையத்துக்கு அழைத்து தமிழ் ஒலிபரப்பில் என்னை பேட்டி கண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ரேசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.